ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சூத்திரம் 7. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எந்த உயிருக்கு எப்பேற்பட்ட பக்குவத்தில் இருக்கின்றதோ, இந்த உயிருக்கு எதை கொடுத்தால் அது தகும், அதனுடைய நிலை வளர்ச்சி அடையும் என்று கருதி அதை கொடுப்பது. தன்னை உணர்த்தினால் என்ன என்றால், தன்னை உணரும் அளவிற்கு அந்த உயிருக்கு வல்லமை இருந்ததுன்னா அது வினையே செய்யாத இல்லையா. ஆகையினாலே அதற்கு தன்னை உணர்த்துவதெல்லாம் அங்க வழி கிடையாது. அதை உணரக்கூடிய தகுதியில் அது இல்லை. அது வந்து உலக விடயங்களையே இச்சித்து நிற்கின்றது உயிர். அதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு தான் அப்போதைக்கு அதனுடைய தகுதியும் இருக்கின்றது. எனவே அதன் தகுதிக்கு ஏற்றபடி அதை வளர்த்தல். பலர் ஆன்மாக்களுடைய தகுதியும் பலவிதமாக இருப்பதனாலே பேதித்து வளர்க்கின்றான் சொன்ன இல்லையா. ஆக அந்த திரோதான சக்தி, அதான் திரோதான சக்திங்கிறது ஆன்மாக்களை வளர்ப்பது ஐயா அவர்கள் சொன்னார்கள். பராசக்தி என்பது என்னன்னா அதே ஒரே சக்தி தான், அந்த தகுதி பெற்ற ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை விளைப்பது இல்லையா. அங்க முத்தியில் ஆன்மாக்களை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அர்த்தம் இல்ல, அங்க சிவானந்தத்தை கொடுத்துக் கொள்கின்றார். முடிவான நிலை அது இல்லையா. அது அதுவும் வளர்ச்சி, அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்குன்னா வரமின்றி ஓடும். வளர்த்தல் என்பது என்ன, அந்த மலச்சார்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுதல், சிவச்சார்பை அணுகுதல், அதான் வளர்ச்சிங்கிறது. அசத்தினின்று நீங்கி சத்தை சார்தல். ஏன்னா நம்ம ஆறு எல்லாம் படிச்சிட்டோம், அந்த பரிபாஷை நம்ம சொல்லலாம் இல்லையா. அதுதான் திருவாசகத்தில் அருமையா சொன்னார், மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க சொல்லியிருக்காரு அல்லவா. திருவோதான சக்தி ரூபமா இருந்து அப்படி வளர்ப்பவன். ஆக இவ்வாறு சொன்னார். அப்போ உயிர்களை செலுத்தும் பொழுது, அந்த உடம்பை உயிர் செலுத்தும் போது, உடம்புக்கு வந்த இன்பங்களை உயிர் அனுபவிப்பது போல, உயிரை திருவருள் செலுத்தும் போது உயிர் அனுபவிக்கின்ற இன்பங்களை திருவருளும் அனுபவிக்குமோ என்றால் அனுபவிக்காது. ஏனென்றால் இந்த திருவருளானது உயிர்களை எப்படி செலுத்தும் என்றால், ஒரு காந்தமானது இரும்பை எப்படி அது செயல்படுத்துகின்றதோ அது போல, தன் நிலையில் எந்த மாற்றமும் இன்றி அந்த இரும்பினை காந்தமானது விசை கொடுத்து ஈர்ப்பது போல, திருவருள் தன் நிலையில் எந்த மாற்றமும் இன்றி எல்லா உயிர்களையும் தத்தம் வினைக்கீடாக செலுத்தும் இல்லையா. ஆகவே காந்தங்கண்ட பசாசத்தவையனார். ஆக 5 சூத்திரங்களை முடித்தார். இனி 6 சூத்திரத்துல என்ன அவசியம் வந்தது அப்படின்னா, இப்ப ஒரு கேள்வி கேட்கான், ஐயா தம்முணர்வின் தமிழ் சொன்னீங்களே, நம்முடைய உணர்வுக்கு முதல்வன் சொன்னீங்களே, அந்த தம்முணர்வின் தமி அளவைகளால் அறியப்படும் பொருளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். தமினா என்ன, முதல்வன், நம்முடைய உணர்வுக்கு முதல்வன், நமக்கு அறிவு கறிவா இருந்து உணர்த்தி வருகின்றானே, அவனை நாம அறிய முடியலன்னு சொன்னீங்கன்னா, பொறிகள் எப்படி ஆன்மாவை அறியாதோ அதை மாதிரி ஆன்மாவை அறிய முடியாதுங்க. சரி, அவனுக்கு அறியதுக்கு எந்த அளவையை நம்ம கை கொள்வது தகும், ஏன்னா 3 அளவை இருக்கு. ஏன்னா ஆன்மா வந்து அறிவு உள்ள பொருள் தான், ஆனா ஏதாவது ஒரு அளவை கொண்டு தானே அறியுது. 1, பொறிகளை கொண்டு நேரடியாக விடை தருகின்றது, இது காட்சி அளவை, காட்சி பிரமாணம். அல்லது மறைந்திருக்கும் பொருளை விட்டு நீங்காத ஏதுவை கொண்டு அறிகின்றது, இது அனுமான அளவை, அனுமான பிரமாணம். அல்லது ஆகமங்களில் கற்று அதில் சொல்லியிருப்பது கொண்டு அறிகின்றது, ஆகம அளவை. இதே ஆக ஆன்மா அறிவுடைய பொருள்னாலும் ஏதாவது ஒரு அளவை வெளியில போய் தானே அறியும். அப்போ அவர் கேட்கிறான் என்னன்னா, தம்முணர்வின் தமையாகிய அந்த முதற் பொருள் அளவைகளால் அறியப்படும் பொருளா கேட்டா, மெய்கண்ட தேவனாயினார், அல்ல, அளவைகளால் அறியப்படும் பொருள் அல்ல. ஏன், காரணத்தையும் சொல்லிட்டார். அளவைகளால் அறியப்படும் பொருள்கள் அனைத்துமே தோற்றக்கேடுகள் உடையன, நிலை மாறக்கூடியவை, ஒரு நிலையில இருக்க மாட்டா. நிலை மாறக்கூடிய பொருளுக்கு நம்ம என்ன பேர் கொடுத்திருக்கோம், அந்த பேரை நம்ம வந்து வச்சுக்கணும் மனசுல, விடாம வச்சுக்கணும் அந்த பேரை, அசத்து. அசத்துன்னா பொய் பொருள் என்று சங்கர வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆதிசங்கருடைய வேதாந்த சமயத்தில் அசத்து என்றால் பொய்ப்பொருள், முயல் கொம்பு போல. சைவ சித்தாந்தத்திலே அசத்து என்றால் உள் பொருள் தான். அசத்துனா நீ இல் பொருள் நீ கொள்வாயானால் அதனை அசத்து என்றும் சொல்லலாம் அப்படிம்பார் அருளன் சிவா. அருளன் சிவன் சொல்லுவார், மண்டனில் வாழ்வும் வானத்தரசையன் மாலோர் வாழ்வும் எண்டரும் பூதபேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திரமா சாலம் கணாக்கடு திரதங்காட்டி உண்டுபோல் இன்றாம் பண்பில் உலகினை அசத்தும் என்பர். ஒரு பானையை பார்த்தன நேரத்துக்கு, ஒரு பானை இருந்தது உங்க வீட்டுல, இன்னைக்கு காணும் அது உடஞ்சிட்டு சார். இப்ப பானை இருந்தது மாதிரி இருந்தது, இப்ப உடஞ்சி இல்லாத மாதிரி ஆயிட்டுதே, அது பற்றி அதை அசத்துன்னு சொல்லலாம் அந்த பானையை. ஆனா இல்லாமலே போயிட்டுதான் மண் என்ற வேறொரு நிலை இருக்கின்றது. இப்படி நிலை மாறக்கூடியதுதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களுமே அப்படிதான், இந்த பானைக்குள்ளதான் எல்லாத்துக்கும் கேட்டீங்களா. ஆகவே அதை அசத்துன்னு சொல்றோம், ஆனா இல்லாம வேற ஒரு உண்மையான நிலையில அது இருக்கும். எல்லா உலகம் அழிந்த பிறகு முதல் காரணத்தில் அது கிடக்கும் பார்த்தோம் இல்லையா, அப்படி சொல்லி. ஆகவே அசத்தும் என்பர் அப்படின்னு உண்மை போட்ட, அப்ப உண்மையில அது உள்பொருள் தான், ஆனால் தன் நிலையில் ஒரே நிலையில் இல்லாமல் மாறிக்கொண்டே வருவதனாலே அசத்து என்று சுட்டுகின்றோம். நீ முதற் பொருளை அளவைகளால் அறியக்கூடிய பொருள் என்றால் அந்த முதற் பொருளும் இந்த பிரபஞ்சத்தை போல அசத்தாகிவிடும். சரி, அப்ப ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருளா, ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள் என்றால் அப்ப முயல் கொம்பை ஒரு வழியாலும் அறிய முடியாது, ஏன்னா அப்படி ஒரு பொருளே கிடையாது, அதை மாதிரி இல்லாத பொருள் ஆயிடுவான். எனவே ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள்னு சொல்லக்கூடாது. அப்ப ரெண்டு விதமா சொல்லக்கூடாது, இறுதியா நல்லது என்ன, ரெண்டு வகையா எப்படி சொல்லக்கூடாது, அளவைகளால் அறியப்படும் பொருள்னு சொல்லக்கூடாது, ஒரு வாற்றானும் அறிய முடியாத பொருள் சொல்லக்கூடாது. அதான் அளவைகளால் அறியப்படும் பொருள்னா தோற்றக்கேடு உண்டு. அதான் சொல்வார் அருந்தி சிவம், அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன் அப்படிம்பார். அவனுக்கு தோற்றக்கேடு கிடையாது, ஆகவே அவனை அளவைகளால் அறிய முடியாது என்பதை எப்படி ஏய்த்து சொல்லியிருக்காரு பாருங்க. அந்தமும் ஆதியில்லான் அளப்பிலன், ஆகையினாலே தோற்றக்கேடுகள் அளவையால் அறிய முடியும்னா அவன் தோற்றக்கேடுகளுடைய அசத்து. ஒரு வழியாலும் அறிய முடியாதுன்னா முயல் கொம்பு போல இல்பொருள். அப்ப இந்த ரெண்டு வகையிலும் நம்ம சொல்லக்கூடாது. இறுதியில நல்லது வேற எப்படி சொல்லணும், இரண்டு வகையான் வேற ஒரு இரண்டு வகையில சொல்லணும். என்னன்னா ஒரு வகை எப்படின்னா, ஒரு வகையால் அவன் அறிய முடியாத பொருள், இன்னொரு வகையாலே அவன் அறிய முடிகின்ற பொருள். அது தீர்மானமா சொல்றோம். ஏன்னா ஒரு வகையால அறிய முடியாத பொருளை பத்தி நம்ம பேசி என்ன பயன், ஒரு வகையால் அவனை அறிய முடியாது, இன்னொரு வகையாலே அவனை அறிய முடியும். எந்த வகையினால் அறிய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பாசஞான பசஞானங்களாலே அறிய முடியாது. எந்த வழியினால் அறிய முடியும் அப்படின்னா பதிஞானத்தால் அறிய முடியும். இப்படி சொன்னா புரியலே சார் அப்படின்னா, இப்படி ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம 15 நாட்கள். இப்படிதான் சொல்லிட்டா புரிஞ்சணும்னா தான் ஒரே நாள்ல 12 சுத்தி சொல்லி முடிச்சிடலாமே இல்லையா. பாசஞானம் என்பது என்ன? இந்த இடத்துல பாசம்ங்கிறது உடல்ல உள்ள கருவிகள், உடலையும் கருவிகளையும் குறிக்கும். இந்த உடல் கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் நிகழும் ஞானம். என்ன படிச்சவங்க பாசஞானம் பதிஞானம் என்ன, பதிக்குள்ள ஞானம் பதிஞானம், பசுஞானம் பசுக்குள்ள ஞானம் பசுஞானம், இப்ப பாசஞானம் இப்ப பாசக்கருவிகளுக்குள்ள ஞானம் பாசஞானம் படிச்சுட்டு போயிருக்காங்க. பாசம் தான் சடம்னு முடிவு பண்ணி வச்சே, அப்ப அதுக்கு போய் ஞானம்னு சொல்லல சார் பாசஞானம்னு. அப்படின்னா அந்த பாசக்கருவிகளின் வாயிலாக ஆன்மாவிடம் நிகழும் ஞானம் பாசஞானம். பசுஞானம்னா அந்த பாசக்கருவில் இருந்து நீங்கிய போது ஆன்மா தன்னையே ஒரு முதற் பொருளாக மதித்து நிற்றல் பசுஞானம். என்ன அல்லது தான் ஆன்மா இவையெல்லாம் பாச கூட்டங்கள் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலை. அந்த சிந்தனை எங்க போய் முடியுது, நானே முதலனு போய் முடிஞ்சிருது. அந்த சிந்தனையே வந்து பசுஞானம் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். தன்னை கருவிகளின் வேறாக காணும் பொழுது இவை கருவிகள் தான் ஆன்மா அப்படின்னு சிந்தனை வந்துட்டு அது பசுஞானம் தான். அது சமயத்துல நானே முதல் பொருள் முடியுது. பதிஞானம்னா இறைவன் சிவபெருமானுடைய அறிவு, அது திரு அதுதான் அருள்னு சொல்றோம், திருவடின்னு அதுதான் சொல்றோம், சிவஞானம்னு அதான் சொல்றோம். இந்த பதிஞானம் தான், அந்த பதிஞானத்தால் மட்டுமே அறியக்கூடியவன். பெரிய உயர்ந்த விஷயம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சாதாரணமாக நம்முடைய திருமதி ஆசிரியர் பாடி வைத்திருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் போய் பார்த்தா தான் ஏதோ அவர்கள் பாடியது ஏதோ 101-102 வழங்குற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் அறிஞ்சாதான் அது 101 அல்லது 101 தெரியும். திருமதி ஆசிரியருடைய நிலை அப்படி இருக்கின்றது, என்ன செய்வது. ஆகையினாலே அப்படி சொல்லியிருக்கின்ற பரிஞானத்தாலே அறியக்கூடியவன் நயமா சொல்லியிருக்கிறார். மாணிக்காச பெருமா இருக்கின்றார்களே, என்ன நயமா சொன்னிருக்கிறார். நீத்தல் விண்ணப்பத்திலே பொதும்புரு தீப்போர் புகைந்தெரிய புலன் தீக்கதுவ வெதும்புரு வேனை விடுதி கண்டாய் என்று சொல்றார். மரத்துல ஒரு பொந்துக்குள்ள உள்ள தீ கணந்து எரிஞ்சு எரிஞ்சு கடைசியில என்ன ஆயிருது, மரம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, உள்ள புகஞ்சு புகஞ்சு கடைசியில மரமே எரிஞ்சு போயிருது. அத மாதிரி உள்ளே இருந்து கொண்டு இந்த ஐம்புலர்கள் அது பல வகையான இச்சைகளை உண்டு பண்ண உண்டு பண்ண மேலும் மேலும் பிறவிகள் கிடைத்துக் கொண்டு வெந்துவிடும் உடற்பிறவி என்று சொல்வது போல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று இந்த உயிரை போட்டு அலைக்கழிக்கின்றது இந்த ஐம்பொறிகளும். பொதும்புரு தீப்போர் புகைந்தெரிய புலன் தீக்கது, அது மாதிரி உடலுக்குள்ள இருந்து இந்த புலன்கள் புலன்கள்லாம் நிறுத்த பொறிகள் தீப்பற்றி எரிகின்றது, ஆசையாகி தீப்பற்றி எரிகின்றது. அப்படி எரிந்து போகாமல் முழுதாக நான் சாம்பல் ஆவதற்கு முன்னால் விட்டு எழுதி கண்டாய் என்று வேண்டுகின்றார். அந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, பெரியவர்கள் காட்டியிருக்கின்றார்கள், விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்து தாரம்ப இன்று மந்தம் உரல் வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடைவானத்து அடலரைசே. நான் அழகா சொன்னார், அங்க மந்தார மலர் சூடியிருக்கிறார். அந்த மந்தார மலர்ல வந்து அந்த மந்தார மலரே சிவத்துக்கு நம்ம ஓமையா கொள்ளும்படி அங்க அமைத்திருக்கின்ற அதனுடைய வண்ணம் இருக்கின்றதே அது உள்ளதாம் தன்மை சத்து. மகாத்மா தண்டமாணி அருமையா சொல்லியிருக்கார், ரொம்ப அருமையான விளக்கம் இது. அந்த மலரின் மனம் இருக்கின்றதே அதுதான் பதிஞானம். அந்த தேன் அப்ப என்னன்னு கேட்டீங்களா, அதாங்க சிவானந்தம். தேன் அது சிவானந்தம், அங்க சிவபெருமான் கொடுக்கக்கூடிய பேரின்பம். அந்த அந்த மந்தார மலரை வண்டு நாடி வருகின்றதான், இது அவனை நாடி வருகின்ற பக்குவான்மா. அந்த மலருக்கு பக்கத்தில் வரும்போது என்ன செய்யுது, எடுத்தலை செய்யல அது ரீங்காரம் விடுகின்றது. அந்த வண்டு எடுத்தலை செய்யல, ஓங்கி பாடுது அந்த வண்டு. என்னன்னா அது பாசஞான நிலையில இருப்பது. நம்ம படிக்கிற சாத்திரங்கள் அது எல்லாம் வந்து நம்ம சாத்திரங்கள் வேற, இதற்கு கல்வி நூல்கள் எத்தனையோ இருக்கின்றது, உலகியல் கல்வி எத்தனையோ இருக்கின்றது, அதெல்லாம் பாசஞானம். அந்த பாசஞானத்தை படித்து ஒரு செருக்கு வந்து அந்த தர்க்கங்களை எல்லாம் கற்று ஒரு செருக்கு வந்து இருக்கின்ற நிலை அதான் எடுத்தலை செய்யல ஓங்கி பாடுது அந்த வண்டு. இன்னும் அந்த அந்த மந்தார மலரை நெருங்க நெருங்க அது சிவமாக உருவிக்கப்பட்டுள்ளது, அது நெருங்க நெருங்க அதனுடைய அது படுத்தலை செய்ய இருக்கின்றது. தாரம் பயின்றுங்கும் போது எடுத்தலை செய்ய ஓங்கி பாடுறது, மந்தம் முரல் வண்டுங்கும் போது படுத்தலை செய்ய பாடுகின்றது அந்த வண்டு. படுத்தலை செய்ய பாடும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆவேசமா முதல்ல தான்கிற நிலையில பேசிட்டு இருந்தது பாசஞானத்துல, இப்ப என்னன்னா சிந்திக்கின்றது, கருவிகள் வேறு தான் வேறு என்று சிந்திக்கின்ற பசுஞானம். அதான் படுத்தலை செயல் பாடுகின்றது. மந்தம் முரல் வண்டு பசுஞானம் நிலையில இருக்கு. பசுஞான நிலையில இருந்தாலும் அந்த தேனின் சுவையை அதனால அறிய முடியாது. மெதுவா அரியங்காரம் விட்டாலும் அறிய முடியாது. அப்புறம் அந்த வண்டு என்ன பண்ணுதான், அதும்பும் கொழுந்தேன். அந்த வண்டு வந்து அழுந்ததற்கு இடமும் அந்த மடல தேன் இருக்கு பாத்தீங்களா. அந்த தேனில அழுந்தும் பொழுது தன்னை மறந்து தான் ஒரு பொருள் என்ற நினைப்பை துறந்து அந்த தேனில அழுந்தும் பொழுது அந்த தேனின் சுவையை, அந்த சிவானந்தத்தின் சுவையை அது சுவைக்கின்றது. தேனோடு தேனாக இருந்து சுவைக்கின்றது. அந்த திருவருளோடு ஒன்றாக கலந்து அத்திருவருளாலேயே அந்த இன்பத்தை உணர முடியும். திருவருளை சார்பாக கொண்டே உணர முடியும். ஆக அங்கே அதம்பும் கொழுந்தேன் என்று சொல்லும் பொழுது பரிஞானத்தால் அறியக்கூடியவன் என்று மிக அருமையான விளக்கத்தை நம்முடைய மகாவித்வான் தண்டவாணி தேசிகர்கள் என்ன அருமையாக காட்டியுள்ளார்கள். என்ன ஐயா அவர்கள் சொன்னார் என்ன அப்படின்னா, மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாற்றம் என்பது சொல் வாக்கு, அது பாசஞானம். மனம் என்பது பசுஞானம். மனவாசகம் கடந்தான்ல மனம்ங்கிறது பசுஞானம் தானே. அது மாதிரி மாற்றம் மனம் கழியங்கும் போது வாக்கு மனாதீதன் நின்ற என்று சொன்னார். அப்போ அவன் இல்லாத பொருள் இல்ல, வாக்கை மனத்தையும் கடந்தாலும் அவனுக்கு அறியதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா பதிஞானத்தான் அறியக்கூடியவண்ணம் நின்ற மறையோனே என்று சொன்னார். அந்த பதிஞானத்தை கூட்டிட்டு போவது மறைகள், எனவே மறையோனே என்று போட்டார்கள் போலும். ஏன்னா பதிஞானம் பரஞானம், அதுக்கு கூட்டிட்டு போறது அபரஞானம் தானே, எனவே மறையோனே என்று போட்டார்கள் சிந்திக்க தோன்றுகின்றது இல்லையா. ஆக இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதான் அவரிடம் மனதை தூது அனுப்பினால் அவன் மனாதீதன் அவன்கிட்ட அண்டாதுன்னு சொன்னார் தமிழ் தூது ஆசிரியர். நயமா சொல்லுவார், ஒவ்வொன்னையா தூது அனுப்பி பார்த்தாராம். அண்ணந்தனை விடுப்பேன், அண்ணன்தான் அங்கவரை இன்னந்தான் கண்டிலது என்பரே அப்படின்னா. ஏன்னா அண்ணன் அது மேல போய் எங்க போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும் சொல்லியாச்சு, அதை தேட அண்ண வடிவம் எடுத்து போறாரு. அதான் தமிழ் தூது ஆசிரியர் சொல்லுவாரு, அன்னத்தை தூதா எடுக்கலாமா சிவருமான பார்த்தா, இந்த அண்ணன் இன்னும் அவரை காணவே காணல, அது தேடிக்கிட்டே எல்லாம் இருக்கு, அவரை போய் சேரவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் நான் எப்படி அன்னத்தை தூது எடுப்பதுங்க. அண்ணன் தனை விடுப்பேன், அண்ணன் தான் அங்கவரை இன்னந்தான் கண்டிலது என்பரே அப்படின்னார். அப்புறம் வேற எதை தூது எடுக்கலாம்னு யோசிக்கார். அப்பால் ஒரு வண்டை அனுப்பின், ஒரு வண்ட தூது எடுக்கலாமா, அவர் காமம் செப்பாதே என்றால் திகைக்குமே அப்படிங்க. நான் சிவருமான் மேல உள்ள இச்சையெல்லாம் போய் அவன்கிட்ட எடுத்து சொல்லுன்னா நான் தூது அனுப்பணுங்க. வண்டை அனுப்பணும்னு பார்த்தா அவர் வண்டை பார்த்து காமம் செப்பாதே பாரு, அவர் அப்படிப்பட்ட பழக்கம் அவருக்கு உண்டு இல்லையா. அங்க போன உடனே இது என்னுடைய ஆசையை சொல்லுமா, அவர் தான் முதல்ல காமம் செப்பாதே என்று வர போச்சு. அப்படி சொல்வார், ஒவ்வொன்னா சொல்லுவார். மானை போய் தூதி சொல்லு வாவென்பேன், வள்ளிய பூன் தானே பரமன்பார் சேராதே அப்படின்னு புளித்தோட ஆடை பார்த்தோடனே மான் பயந்து ஓடிதான் இப்படி சொல்றார். சொல்லும்போது அப்புறம் மனதை தூத அனுப்பின, இந்த மனதை தூதா ஏகன்பேன், இம்மனமும் அந்த மனோதீதர்பால் அண்டாதேங்க. அங்கதான் விஷயம் வருது, வாக்கு மனம் கடந்தவன் அல்லவா, மனதையும் அனுப்ப முடியாதுங்க. ஆனா தமிழை அனுப்புகின்றார் சிந்திக்கணும். நாம இவ்வளவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் தான் அங்கே சார்புன்னு சொல்கின்றார். அந்த இடத்த நம்ம சிந்திக்கணும். என்ன உமாசிவத்துடைய வாக்கை சிந்திக்கணும். திருவருளால தானே அறிய முடியும் சொல்லியிருக்கோம். இப்ப இங்க தமிழை சொல்றாரு அப்படின்னா தமிழ் என்பது எது என்பதை முதல்ல சொல்லிட்டாரு. சிவருமான், பாரதி தேவியார், உமையன், அப்புறம் யாரு, முருகப்பெருமான், விநாயகர், அப்புறம் உள்ள நாயன்மார்கள், திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியனார், இவர்களைத்தான் இவரை தமிழாகவே நான் பார்க்கின்றேன், இவர்கள் வேறு தமிழ் வேறு என்று கருதவில்லை. அந்த உணர்வுலாம் வந்து சைவதாந்தம் பண்ணி ரொம்ப எளிது. சைவதாந்தம் ரொம்ப எளிதா போயிடும் சரிங்களா. ஆகவே அந்த நிலையில வச்சு சொல்றாரு. ஏன்னா திருவருள் இரண்டு அப்படிங்கிறார், உயர் ஞானம் இரண்டு. ஒன்று அந்த சாட்சா திருவருளே ஒரு ஞானம், இன்னொரு ஞானம் எது தெரியுமா, அந்த திருவருளுக்கு வழிகாட்டக்கூடிய ஞான நூல்கள். அதனால அந்த ஞான நூல் மயமா இருக்கக்கூடிய தமிழை தூது விடுக்க முடியும். அதனால நமக்கு பதிஞானத்தாலதான் அறிய முடியும் சொன்னாரு. இங்க ஒரு மொழியால் அறிய முடியும் சொல்றாரு, நம்ம திகைக்க வேண்டாம். இந்த மொழி என்பது அபரஞானம், இது பரஞானத்துக்கு நம்மை காட்டி பரஞானத்தின் மூலம் நாம அந்த சிவத்தை அறியலாம். இப்படி சொன்ன உடனே அப்ப இங்க கேட்கிறாங்க, இப்படி சத்து பொருளையும் அசத்து பொருளையும் வரை செய்து அறிந்து கொண்ட பொருள் சத்தோ அல்லது அசத்தோடு கேள்வி வந்தது நேற்று எப்படி பார்த்தோம் இல்லையா. அப்போ அதுக்கும் விடை சொல்லி முடிச்சிடணும் இல்லையா, முடிச்சு வச்சிடணும். அதான் இது மட்டும் எஞ்சி இருக்க ஒரு கருத்து, இதை அடுத்த சொல்ல சொல்றாரு. எனவே புறநடையினார் மேலதற்கோர் புறநடை உணர்த்தல் முதலிச்சு முதலிச்சுங்கும் போது ஐயா சொன்னதான் நினைக்கேன். ஏன்னா அதுல என்ன விஷயமோ சொல்ற மாதிரி இருக்கு. அது நுவல்கின்ற பொருள் சத்து அசத்தி அறியாது, அசத்தும் சத்தே அறியாது, இரண்டையும் அறிவது அவ இரண்டல்லாத ஆன்மா அப்படின்னு நேரத்தை பார்த்துட்டோம் இல்லையா. இதான் அது நுவல்கின்ற பொருள். இதன் மூலம் அது கருதுகின்ற பொருள் என்னன்னா, மேல சூத்திரத்துல ஒரு கேள்வி எழுந்ததே அதற்கு விடைதான். சத்தையும் அசத்தையும் அறிவது எதுவென்றால் அவ் இரண்டும் அல்லாத ஆன்மா. அந்த இடத்துல தாங்க ஒரு அதிகரணத்துல வந்து மேற்கோளே சொல்லுவாரு, இருதிறன் அறிவு உள்ளது இரண்டலா ஆன்மா என்றது என்பது மேற்கோள். அதற்கு ஏதோ மூன்று வேற்றுமை உருவம் போட்டு வருது மாதிரி எனக்கு பார்த்தோம். அத மாதிரி ஏதும் சொல்லிட்டாரு. திருப்பி உதாரணம் என்பால மறுபடியும் என்ன எழுதுவாரு, அருவுருவம் தான் அறிதல் ஆயிரையா ஆன்மா அருவுருவம் அன்றுன்னு எழுதுவார். அப்போ கூறியது குரல் மாதிரி இருக்கும். மேலே சொல்லிட்டாரு, சத்தையும் அறிவது அசத்தையும் அறிவது எதுன்னா ஆன்மா, அது சத்துமல்ல அசத்துமல்ல சொல்லியாச்சு. அதே கருத்தை திருப்பி இங்க வச்சிருக்காரு அப்படின்னா புரியுது ஊரல் அல்லன்னு சுஞான சுவாமி மட்டும்தான் காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இரண்டையும் அறிவதற்கு எப்படி அதற்கு முடிகின்றது, அதற்கு செய்வது எது என்பதை நயமாக அங்கே உணர்த்தியிருக்கின்றார். இதை துணையாக கொண்டு இரண்டையும் அறிகின்றது என்ற ஒரு செய்தி அங்கே சேர்த்து கூறியிருக்கின்றார். எனவே கூறியது ஊரல் அல்ல. என்னன்னா, ஆயிழையாய் ஆன்மான்னு வார்த்தை விட்டாங்க. இந்த ஆயிழையாய்ங்கத வந்து ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி சொல்வது வழக்கம், இலக்கிய மரபு. இப்ப கூட சினிமா பாட்டாலும் கூட ஞான பெண்ணு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. ஞான பெண்ணை கூப்பிட்டு என்னெல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன இப்படி ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி சொல்வது இலக்கிய மரபு. ஆயிழையா என்பதை வந்து மகடோ முன்னிலைன்னு தான் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி விழித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. சிவஞான சுவாமியில் அதை மகடோ முன்னிலைன்னு சொல்லவில்லைங்க. அதாங்க ஆயிழையாயினா, இழை என்பதை அங்கே நூல் என்று கொண்டார். நூல் நூல்களை ஆய்கின்ற ஆன்மா. என்ன அசத்தின் இலக்கணத்தையும் சத்தியின் இலக்கணத்தையும் எதனை கொண்டறிந்தது, நூலை கொண்டல்லவா அறிந்தது. எனவே இதற்கு முதல்வன் நூல்களை வழங்கி இருப்பதனாலே இந்த நூல்களை கொண்டு இது சத்தையும் அசத்தையும் அறியும். நேரத்தே பார்த்த விஷயம் தான். இருந்தாலும் இவ்வளவு திருப்பம் நம்ம பண்ணணும். திருப்புதல் பண்ணாட்டா அது வந்து நேரம் நான் எட்டாம் சூத்திரத்துக்கு போனோம்னா, எதுக்காக எட்டாம் சூத்திரம் பண்ணும் போது நான் எப்பவுமே நல்ல ஒரு திருப்புதல் கொடுத்துருவேன். ஏன்னா அந்த எட்டாம் சூத்திரம் இருக்கு பாருங்க, அது வந்து இவ்வளவு நாளும் வகுப்பு வராம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு அன்பர் வந்து வகுப்புல சேர்ந்துருக்காருங்களேன், அவர் உட்கார்ந்தாலும் தெளிவா புரியுமோ, புரியுத மாதிரி தான் இருக்கும். நமக்கும் தான் புரியுதா, இவங்களும் இத்தனை நாள் ஏழு எட்டு நாள் இருந்திருக்காங்க, பரவாயில்லையே நமக்கு வந்த உடனே புரியுத அப்படின்னு அவர் நினைப்பார். அந்த மாதிரி விஷயங்கள் எட்டு ஒன்பது பத்து எல்லாமே இப்படிதான். நான் படிக்கும்போது அப்படிதான் நினைச்சேன். இது வரைக்கும் கஷ்டமா இருந்தது, எட்டுல இருந்து எளிதா இருக்க பேசாம எட்டு ஒன்பது பத்துன்னு முதலே படிச்சிருக்கலாம் போலுக்க, ஏழு வரைக்கும் படிச்சுட்டோமே தெரியாம படிச்சிட்டோம் போல நினைச்சேன். ஆனா திருப்பி ஒரு தடவை படிக்கும் போதுதான் அதனுடைய தொடர்ச்சி புரிகின்றது அப்படிங்களா. ஆகவே இந்த திருப்புதல் அவசியம். சிவஞான போதும் போது அவ்வளவு சொல்லிட்டே பேர முடியாது. அந்த நிலையிலே அந்த இரண்டும் அல்லாத ஆன்மா, அப்பந்தாங்க பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் ஏன் வச்சாகும் போது, ஆன்மாவானது அசத்தையும் அறியும் சத்தையும் அறியும், ரெண்டாம் வச்சு பொருள் இல்லையா. அப்புறம் ஆள் போட்டா எப்படி வரும், அசத்தால் அறியும் சத்தால் அறியும் இல்லையா. பிரபஞ்சத்தை அறியும் பொழுது உடல் கருவிகளால் அந்த பிரபஞ்சத்தை அறியும். பிரபஞ்சமும் அசத்து, உடல் கருவிகளும் அசத்து, நிலை மாறக்கூடிய பொருள் அசத்து. நான் மீள மீள ஞாபகப்படுத்தினேன். சத்தாகிய சிவத்தை அறியும் பொழுது சத்தாகிய திருவருளின்மை கொண்டு அறியும், சத்தை சத்தால் அறியும். அறியும் போது அறிகின்ற பொருள் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற வேற்றுமையே பார்க்க முடியாதுங்க. அந்தந்த பொருளாக அது அதுவாக அழுந்தி அறியும். அதான் அசத்தின் கண் விளங்கும். சத்தை அறியும் போது சத்தால் அறிந்து சத்தின் கண் விளங்கும். எப்படின்னா, வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போடும் என்று அருணந்தி சிவன் சொன்னார். தோன்றியவுடன் இல்லாது தோன்றாதல் இல்லாது தோன்றல் மலர்மணம் போல் தொக்கு என்று மெய்கண்டார் சொன்னது அவர் அப்படி அருமையா சொன்னார். ஒரு சந்தேகம் வருதுங்க, என்ன மாதிரி ஆட்களுக்கு வேற என்ன செய்ய சந்தேகம் கேட்டே ஆகும், தீரல சந்தேகம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு என்ன தன்மையா அப்படின்னு கேட்டா சித்தாந்தம் படிச்சவங்க சொல்லிடுவாங்க, ஆன்மாவுக்கு என்ன தன்மைன்னா, அது அதுக்கு என்ன தன்மை, அது அசத்தை சார்ந்தாலும் அசத்தின் தன்மையை பெறும், சத்தை சிவத்தை சார்ந்தும் வைங்க சத்தின் தன்மையை பெறும், அசத்தாகிய உலகத்தை சார்ந்தா அது உலகின் தன்மை தான் பெறும். உலகம் வந்து தோன்றி தோற்றக்கழிவுடையது, இதுவும் பிறந்து இறந்து சுழந்துட்டு இருக்கும் பிறவியில. நிலையான சத்தை சார்ந்தால் சிவத்தை சார்ந்தால் அதுவும் நிலைத்தன்மையை முத்தி தன்மையை அடைஞ்சிடும். அவ்வளவுதாங்க, மற்றபடி ஆன்மாவுக்குன்னு ஒரு தன்மையும் சொல்லலை எங்க சித்தாந்தத்தில். அப்படிங்கும் போது அப்படின்னு நான் பிள்ளைகளெல்லாம் முழங்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு நாள் தற்செயலா சிவபிரகாசத்தை பார்க்கும்போது அவர் சொல்றார், ஓங்க ஒரு அற விட்டார் எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ந்ததன் தன்மை பெறும், அசத்தாகிய பிரபஞ்சத்தை சார்ந்தால் அந்த பிரபஞ்சத்தின் தன்மை பெறும், இதுவும் நிலை மாறிக்கொண்டே இருக்கும். சத்தாகிய சிவத்தை சார்ந்தால் இதுவும் சிவத்தின் தன்மை பெற்று சிவமாகவே விளங்கும். என் குணத்துலோமே அப்ப சுவாமி சொன்னார்கள், என் குணத்துலோமே நாகர் அப்படி சிவமாய் விளங்குகிறார் அவர்கள்லாம் அகச்சார்ந்து இருக்கு. ஆகையினாலே இது சாந்ததன் தன்மை பெறும் ஆன்மா என்ற கருத்தை நீங்கள் நன்றாக பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த ஏழாம் சூத்திரம் அளித்ததன் பயனை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லலாம். ஆக இந்த அளவிலே சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.